السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم لك الحمد، أنت نور السماوات والأرض ومن فيهن، ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن، ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن، أنت الحق وقولك الحق ووعدك الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والبعث حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق. اللهم لك أسلمنا وبك آمنا وعليك توكلنا وإليك أنبنا وبك خاصمنا وإليك حاكمنا، فاغفر لنا ما قدمنا وما أخرنا وما أعلنا وما أسررنا، أنت المقدم وأنت المؤخر، لا إله إلا أنت ولا حول ولا قوة إلا بك. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام، خير الأنبياء مقاما وأحسنهم كلاما وآخرهم تماما، سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام النبيين وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. மஜீதிய அரபு கல்லூரியின் ஐந்தாவது மௌலவி ஹாபிம் பட்டமளிப்பு விழாவின் தலைமை கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜீதிய மதரசாவின் ஸ்தாபக தலைவர், இந்த பிரதேசத்தின் முக்கிய பிரமுகர், முன்னணி சமூக சேவகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நூருல் மில்லத் அல்ஹாஜ் எஸ்ஏ அப்துல் மஜீத் அவர்களே, இந்த மதரசாவின் பணிப்பாளர் மற்றும் அதிபர் ஆசிரியர் குழாத்தினரே, இந்த விழாவில் பிரதம அதிபராக இந்த இடத்திலே ஆஜானுபாகுவாக வீட்டிருக்கக்கூடிய ஜாமியத்துல் ஃபலாஹ்வின் உப அதிபர், இந்த மதரசாவின் எண்ணக்கரு துவக்க பாடம் சொந்தக்காரர், முன்னாள் காதி நீதிபதி, நாடறிந்த மூத்த அறிஞர், நாம் தூரத்திலிருந்து ரசிக்கிற ஒரு ஆளின் பெருந்தகை மௌலானா அஷேக் அலியார் ஹபரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய, இன்று பட்டம் பெற்று வெளியேறுகிற இளம் ஆலிங்களே ஹாஃபிள்களே, இந்த மதரசாவின் நிர்வாக இயந்திரத்தை சற்றும் தொய்வு வந்துவிடாமல் மிகவும் அழகாக நேர்த்தியாக இயக்கிச் செல்லுகிற இந்த பேரியக்கத்தின் பெரும் நாயகர்களாக இருக்கக்கூடிய அதன் நிர்வாக சபை அங்கத்தினர்களே, இங்கே கல்வி பயில்கிற என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, அவர்களின் பெற்றோர்களே, இந்த மஜீதியா முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பிரசவங்களில் நீர்ந்தெடுத்த முன்னாள் மஜீதிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருண் சகோதரர் நசீர் அகமது அவர்களே, இந்த ஊரின் பிரபுகர்களே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகைகளே, உங்கள் எல்லோரையும் பார்ப்பதும் இந்த நாளிகைகளில் உங்களோடு உரையாடுவதும் உறவாடுவதும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. மஜீதியா அழைப்பு விடுத்த நேரத்திலே, வரவேண்டும் என்று தொடர்பு கொண்டு வேண்டிக் கொண்ட நேரத்திலே, வர முடியும் என்று சாத்தியம் இருந்த போது ஓம் என்று சொல்லி அழைப்பை பெருமளவோடு ஏற்றுக்கொண்டோம். நேற்றிரவு இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு சங்கமிக்கிற நேரத்திலே கட்டாயம் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்பட்டதற்காக வேண்டி என்ன பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்து சில விஷயங்களை நான் தலைக்கெடுத்துக் கொண்டு காலையிலே பயணம் புறப்பட்டு வருகிற நேரத்திலே அவற்றை ஒழுங்கு செய்து கொண்டு வருகிற போது எனது நினைவுகள் பல அலைமோதின. நான் ஒரு அந்நியனாக இந்த இடத்துக்கு வருகிறேன் என்பதை விட நீண்ட ஆண்டுகள் எனக்கு இதனோடு ஒரு வகையில் தொடர்பு இருந்திருக்கிறது என்பது என் நினைவுக்கு வந்தது. 1999 உங்கள் மதரசாவில் நடைபெற்ற பழைய மாணவர்கள் ஒழுங்கு செய்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அவர்களோடு சுமார் 3 மணிக்காலங்கள் கலந்துரையாடினேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. பிறகு நீங்கள் 20 நிறைவு கொண்டாடினீர்கள். அது 2006. அதில் ஒரு நினைவு மலர் வெளியிட்டிருந்தீர்கள். அதிலே முதுசம் என்ற அந்த நினைவு மலரிலே என் சிறப்புரையும் இடம்பெற்றது. அந்த நேரத்திலே நான் ஜம்இய்யத்துல் உலமாவின் பொதுச் செயலாளராக இருந்த காலம். உங்களுடைய தற்போதைய பணிப்பாளர் அஷேக் ஆஸ்மி அவர்கள் அக்காலை உங்களுடைய அதிபராக இருந்தார். பின்னர் 2014 நீங்கள் நடத்திய ஒரு பெருவிழா, 4th மௌலவி ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழாவிலே என்னை ஒரு கௌரவ அதிபராக அழைத்திருந்தீர்கள். அந்த நேரத்திலே உங்களின் அதிபராக ஹாமித் சதக்கா வஹி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. வருத்தம் தெரிவித்திருந்தேன். நான் வரவில்லை என்றிருந்த போதிலும் என் இடத்தை நிரப்பும் பொருட்டு அந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிற வகையிலே நீங்கள் வெளியிட்டு வைத்த நினைவு மலரில் சூரா இந்தியமையாதது என்று ஒரு நீண்ட கட்டுரை எழுதி அது சிறப்புரைக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என நினைவுக்கு வந்தது. இன்று சுபுஹ் தொழுது விட்டு உங்களுடைய நகரை நோக்கி நான் பயணப்பட்டு வருகிற வழியிலே இத்தனை உறவுகளோடும் தான் இன்று நான் உங்களோடு சங்கமிக்கிறேன் என்பது மிகவும் ஆனந்தம். ஆனால் 1999 முன்னர் 1990 முதலாவது புலனறுவை வந்திருக்கிறேன். அந்த உறவு இந்த உறவு அனைத்தையும் விஞ்சிய ஒரு உறவு என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்த வைக்க விரும்புகிறேன். 1990 டிசம்பர் மாதம் முதலாவது நான் புலனறுவை வந்தேன். உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான முஸ்லிம் கிராமம் தீவுலான அல்லது முஸ்லிம் கொலனி என்பார்கள் நினைக்கிறேன். பல சகோதரர்கள் இந்த இடத்திலே அந்த கிராமத்தில் பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். அந்த கிராமத்துக்கு நான் ஒரு மாணவனாக அசுரனை ஜாமியா ரஹ்மானியாவில் இருக்கிற காலத்திலே கல்யாணம் ஒன்றுக்காக வர வேண்டியிருந்தது. நாம் எல்லாம் மாணவர்கள் பஸ் பிடித்து ஆசிரியர் மாணவர்களாக வந்தோம். உங்களுடைய பிரதேசம் அல்லது புலனறுவை நகர் ஈந்தெடுத்த ஒரு முத்தான ஆளின், ஆனால் அதிகம் பேருக்கு சமூக மட்டத்திலே பேரடிபடாத ஒரு ஆளின், இன்று ஜாமியா ரஹ்மானியாவின் அதிபர் சாதிக் ஹபரத் அவர்கள் அவர்களுடைய திருமண வைபவத்துக்கு வந்தோம். அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எல்லாவற்றையும் விஞ்சியதும் அதே சமயத்திலே இந்த நகரோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பல வகைகளில் இருக்கக்கூடிய தொடர்பை எல்லாம் விஞ்சிய ஒரு தொடர்பாகவும் எனக்கு இருக்கிறது. காரணம், அவர் என்னுடைய உஸ்தாத். அவரிடத்திலே லுகா அரபியா ஓதிருக்கிறேன், தஃப்ஸீர் ஓதிருக்கிறேன், அதப் அரபி ஓதிருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த மண் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெருமகன். உங்களுக்கு அவரை கொண்டாடுவதற்கு இன்னும் ஒரு வகையிலே ஒரு உத்தி இருக்கிறது. அவரின் சொந்த சகோதரர் உங்களுடைய நிர்வாக சபையின் செயலாளராக இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் முஸ்லிமீன் அவர்கள் பிறவி கல்வி பணிப்பாளர். ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த இடத்திலே உங்களோடு ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே இன்னும் ஒரு ஆனந்தம் எனக்கு பொங்கி பிறவகிக்கிறது. உஸ்தாத் சாதிக் ஹஸ்ரத் அவர்களுடனான மாணவர் ஆசிரியர் உறவே இந்த இடத்திலே நான் ஏழவே சொன்ன அனைத்து உறவுகளையும் விஞ்சிய ஓங்கி நிற்கிற உறவாக இருக்கிறது. ஒரு உஸ்தாதை, ஒரு ஆசிரியரை உயர்த்தி பேசக்கூடிய இடத்திலே இந்த சபையிலே எல்லோர் முன்னிலையிலும் உங்களுடைய மண் பெற்றெடுத்த இந்த நாட்டுக்கு வழங்கிய ஒரு நல்ல உஸ்தாதை உயர்த்தி பேசுவதை விட எனக்கு வேறு எந்த ஆனந்தமும் இருக்க முடியாது. உங்கள் முகங்களை காண்பது, உங்களோடு நான்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதெல்லாம் எனக்கு மிகவும் சந்தோஷம், சந்தேகமில்லை. ஆனால் அந்த ஒரு உஸ்தாதை நினைவுபடுத்துவது, அவரின் சிறந்த நட்சத்திரத்தை நினைவுபடுத்துவது இந்த அனைத்து மகிழ்ச்சியையும் விஞ்சியதாக இருக்கிறது. அவருடைய சொந்த சகோதரியை திருமணம் செய்து கொண்ட முத்தலிப் ஹஜ்ரத் ரஹ்மானி அவர்கள் உங்களுடைய இந்த மதரசாவின் மஜீதியாவின் ஒரு உஸ்தாதாக இருக்கிறார் என்பதும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டாக வேண்டும். அன்புள்ள பட்டம் பெற்று வெளியேறுகிற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏதும் சொல்லுவதென்றிருந்தால், நான் துவக்கத்திலே சொல்லி வைக்கக்கூடிய ஒரு விஷயம், எங்கு சென்றாலும் உங்கள் மதிப்புக்குரிய ஆசான்களை உயர்த்தி பேசுபவர்களாக ஆகுங்கள். இது நம்முடைய பாரம்பரியம், இது நம்முடைய பாரம்பரியம். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய பலகீனங்களுக்கு அப்பால், அல்லாஹு தஆலா குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் என்று நம்மை பார்த்து சமூகங்களின் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஒரு சிறந்த சமூகம் என்று உம்மத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னது நம்முடைய பலகீனத்தோடு சொன்ன செய்தியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியும், ஏனைய சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் எல்லா வகையிலும் பலகீனமான சமூகம். இந்த பலகீனத்துக்கு மத்தியில் தான் அல்லாஹ் நமக்கு ஹைர் உம்மத் என்று ஒரு சிறப்பு பெயரை கொடுத்திருக்கிறான். நம்முடைய ஆசிரியர்கள் பலகீனங்களோடு உள்ளவர்கள் சந்தேகமில்லை, மனித பலகீனங்கள் இருக்கும். அதற்கு அப்பால் அவர்களை செல்லுமிடமெல்லாம் உயர்த்தி பேசுகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நன்றி உபகாரமாக இருக்கும். மனிதர்கள் தமக்கு செய்யப்படுகிற உபகாரத்துக்கு நன்றி செலுத்துவது பற்றி ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகைகளிலே சொன்னார்கள். ஒரு வகை சொன்னார்கள், உனக்கு செய்யப்படுகிற உபகாரத்தை உம்மை எவர் ஒருவர் உமக்கு எதுவும் செய்தால், ஒரு நல்ல விஷயத்தை செய்தால், ஒரு நன்மையை செய்தால், அதனை நீ நினைவு கூறுவது அந்த செய்த மனிதருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கும் என்றார்கள். மன் ஜக்கரஹு ஃபகது ஷக்கரா வமன் கதமஹு ஃபகது ஷக்கரா என்றார்கள். தனக்கு செய்யப்பட்ட உதவியை, உபகாரத்தை, கைங்கரியத்தை மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் பிரஸ்தாபித்தால் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தினீர்கள். எவர் அதனை சொல்லாமல் மறைத்தாரோ வமன் கதமஹு ஃபகது ஷக்கரா, தனக்கு செய்யப்பட்ட ஒரு உதவியை எவர் பேசாது மறைத்தாரோ அவர் நிச்சயமாக அந்த உதவியை மறுத்துவிட்டார், நிராகரித்து விட்டார், செய் நன்றி கொண்டு விட்டார் என்று நவித்தார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஒழுக்கத்தை ஊட்டி அறிவை புகட்டிய ஒரு மனிதனாக ஆக்கிவிட்ட நமது ஆசான்களை உயர்த்தி பேசுவதை விட அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு வேறு என்ன வழி உயர்ந்ததாக இருக்கும் என்று நான் கேட்கிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் உஸ்தாதாக இருக்கிறார்கள். இமாம் அஹ்மது அவர்கள் தன்னுடைய ஆசானை செல்லுமிடமெல்லாம் பேசுவார்கள். நான் ஒரு சாதாரண மனிதரிடம் படித்தவன் அல்ல, மிகவும் தரமான ஒரு ஆசிரியரிடம் படித்தவன் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். தன்னுடைய உஸ்தாதுக்காக இரவு வேளைகளில் துஆவும் இஸ்திக்பாரும் செய்து வந்த ஒரு மாணவன். அவர்கள் சொல்கிறார்கள், 30 ஆண்டுகளாக இரவு நேரத்தில் துஆவும் இஸ்திக்பாரும் என்னுடைய உஸ்தாத் ஷாஃபிஈக்கு செய்பவனாக இருந்திருக்கிறேன். என்னுடைய இமாம் அஹ்மத் அவர்களை இந்த செயலை ஆச்சரியத்தோடு பார்த்த அவர்களின் மாணவன் மற்றும் ஒரு பெரும் இமாம் அப்துல்லாஹ் அவர்கள், இமாம் அஹ்மதியிடம் தனது தந்தையிடம் கேட்டார்கள், ஷாஃபிஈக்காக இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறீர்களே, ஐயரஜுரிங்கான ஷாஃபிஈ, ஷாஃபிஈ எந்த மனிதராகத்தான் இருந்தார்? தன்னுடைய ஆசிரியரை பற்றி தன்னுடைய மகனுக்கு இரத்தின சுருக்கமான வார்த்தைகளில் சொன்னார்கள். முழு உலகத்திற்கும் தன்னுடைய ஆசிரியரை மிகவும் அழகாக வர்ணிக்கக்கூடிய இரண்டே இரண்டு வசனங்கள், கான கஷ்டம் திரு துன்யா வக்கல் ஆபிய திருநாள். இமாம் ஷாஃபி என்னுடைய உஸ்தாத், உலகத்திற்கு சூரியன் போன்றும் மனிதர்களுக்கு ஆரோக்கியம் போன்றும் இருந்தார். அவருடைய அறிவு முழு உலகத்துக்கும் வெளிச்சமாக வழிகாட்டியாக இருந்தது. அவருடைய மார்க்க தீர்ப்புகள் வழிகாட்டல்கள் மனிதர்கள் மத்தியிலே நோயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும், நோயினால் பீடிக்கப்படலாம் என்று நம்பப்படக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புள்ளவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருந்தது என்பதை அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லிக் காட்டினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லக்யனி அஹ்மது இப்னு ஹம்பல் பி மக்கா, இவற்றையெல்லாம் அங்கு படியுங்கள், எல்லோரும் படியுங்கள், வெறுமனே அவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன் என்பதல்ல. லக்யனி அஹ்மது இப்னு ஹம்பல் பி மக்கா, அஹ்மது இப்னு ஹம்பல் என்னை மக்காவில் வைத்து சந்தித்தார். அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இமாம் அஹ்மது அவர்கள் இஸ்ஹாக் இப்னு ராஹவை என்ற ஒரு பெரும் இமாமை மக்காவில் சந்திக்கிறார்கள். இஸ்ஹாக் இப்னு ராஹவை தொடர்ந்து சொல்கிறார்கள், என்னை சந்தித்த அஹ்மது அவர்கள் சொன்னார்கள், தால் உரிக்க ரஜுலன் லம் தரா ஐனா கமிஸ்லா, வாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு மனிதரை காட்டுகிறேன், அவரை போன்ற ஒரு மனிதரை உங்கள் கண்கள் பார்த்திருக்க மாட்டார். சாதாரண வார்த்தைகள் அல்ல, வர்ணனைகள் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, பிரியமானவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பட்டம் பெற்று வெளியேறுகிற இளம் ஆலிம்களே, ஹாஃபிஸ்களே, சொல்லிவிட்டு அவர் என்னை கொண்டு போய் இமாம் ஷாஃபியிடம் நிறுத்தினார். தன்னுடைய உஸ்தாதை எப்படி அறிமுகம் செய்கிறார் என்று பாருங்கள். அவரின் அருமை பெருமையை எப்படி இன்னும் ஒரு அறிஞர் மட்டத்தில் எடுத்து உரைக்கிறார் என்று பாருங்கள். இஸ்ஹாக் இப்னு ராஹவை ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு பெரும் முஜித்தஹித் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடத்திலே இன்னும் ஒரு முஜித்தஹித் பேசுகிறார், என்னுடைய உஸ்தாத் யாரு தெரியுமா, அப்படியான ஒரு மனிதரை நீர் பார்த்திருக்க மாட்டீர். இஸ்ஹாக் இப்னு ராஹவை சொல்லுகிறார்கள், நான் அவரோடு உட்கார்ந்தேன், ஷாஃபிஈயோடு நான் ஹதீஸில் அவரோடு அறிவார்ந்த உரையாடலில் ஈடுபட்டேன், விவாதத்தில் ஈடுபட்டேன், ஹதீஸ் துறையில் அவரை விஞ்சிய ஒரு அறிஞரை நான் காணவில்லை. பின்னர் நான் அவரோடு சித்துகத்துறையில் பேசினேன், அவரை விட சித்துகு சட்டத்துறை தெரிஞ்ச ஒரு அறிஞரை நான் பார்த்ததில்லை. பின்னர் குர்ஆனில் அவரோடு பேசினேன், குர்ஆன் துறையில் அவரை விஞ்சிய ஒரு அறிஞரை நான் பார்க்கவில்லை. பின்னர் அவரோடு மொழியில் விவாதித்தேன், அவரை மொழியின் வீடாக கண்டேன், ஹவுஸ் ஆஃப் லாங்குவேஜ், மொழியின் வீடாக கண்டேன், என் கண்கள் அவரை போன்ற ஒருவரை காணவே இல்லை. அன்புக்கினிய மாணவர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, ஆளுங்களே, இது இமாம் அஹ்மத் என்ற ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர் என்ற ஷாஃபிஈ என்ற உஸ்தாதை எவ்வளவு தூரம் உயர்த்தி பேசியிருக்கிறார் என்பதற்கான சில சம்பவங்கள். இது போல பல மாணவர்கள், பல ஆசிரியர் உரையாடல் உறவுகளிடையே நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய ஒரு உஸ்தாதை ஈந்தெடுத்து இந்த இடத்திலே உங்களோடு பேசுவதற்கு, எழுந்து நின்று உங்களோடு கருத்து பரிமாறுவதற்கு, எனக்கு என்னை ஒரு மனிதனாக ஆளாக்கி விடுவதற்கு இந்த பூமி ஒரு வகையில் பெருமைப்பட வேண்டும். அந்த உறவோடு உங்களோடு நான் பேசுவதிலே இந்த பூமிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த உறவை உங்களோடு முதலில் நிலைநாட்டிக் கொண்டு இந்த உறவில் இருக்கக்கூடிய படிப்பினையையும் இன்று வெளியேறுகிற, பட்டம் பெற்று வெளியேறுகிற இளம் ஆளுங்கள் ஹாஃபிஸ்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஆளின் பெருந்தகைகளே, இது ஒரு சிறப்பான விழா. காரணம், இங்கே பல பேர் ஆண்கள் பெண்களாக, அறிஞர்கள் பல பேர், தனவந்தர்கள் பல பேர் கூடியிருக்கிறார்கள் என்பது சிறப்புதான். அதை விடவும் ஒரு சிறப்பு இதற்கு இருக்கிறது. இது குர்ஆனுக்கு ஹதீஸுக்காக எடுக்கப்படக்கூடிய விழா. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்களுக்காக எடுக்கப்படக்கூடிய விழா. இந்த விழாவில் நானும் நீங்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை மெருகூட்டுகிறோம், அலங்கரிக்கிறோம் என்பதை விட இந்த விழாவில் நாம் கலந்து கொள்வதன் மூலம் என்னையும் எங்களையும் நாங்கள் அலங்கரித்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அல் குர்ஆன் நாம் அதனை அலங்கரிக்கிறோமோ கௌரவப்படுத்துகிறோமோ இல்லையோ அதன் அளவில் அது அலங்காரமானது, அழகானது, வனப்புமிக்கது, கௌரவம் பெற்றது. அதனோடு இயந்து கொள்கிற எல்லோருக்கும் அதன் மூலம் நமக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். இதுவே சர்வ உண்மை. ஆகவே அன்புக்கினிய பெரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சபையில் நாம் கழிக்கிற நாளிகைகள் நமக்கு அணி சேர்க்கிற, நமக்கு சிறப்பு சேர்க்கிற நாளிகைகளாக இருக்குமே தவிர கலந்து கொண்டு சிறப்பிக்கிறோம் என்று சொல்வார்களே. இப்பொழுது வரவேற்றவர்கள் அரபியிலே கவிபாடியவர்கள், தமிழிலே வாழ்த்து கவிதை, வரவேற்பு கவிதை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் கலந்து சிறப்பிக்கிறோம் என்ற வகையில் சொல்லி இருந்த போதிலும், நாம் கலந்து சிறப்பிக்கிறோம் என்பதை விட கலந்து சிறப்பு பெற்றுக் கொள்கிறோம் என்பதே உண்மை. காரணம் நான் ஏற்கனவே சொன்னது. எனவே அன்புக்குரிய பெரியவர்களே, பெற்றோர்களே, மற்றோர்களே, இந்த இல்ம் இருக்கிறதே வஹ்யின் இல்ம், இங்கே பட்டம் பெற்று வெளியேறக்கூடியவர்கள் வஹ்யோடு தொடர்பு பட்ட இல்மை பெற்றிருக்கிறார்கள். அல் வஹ்யு என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு அனுப்பி வைத்தது. அது குர்ஆனாக இருக்கிறது, ஹதீஸாக இருக்கிறது. இந்த இரண்டையும் அது சார்ந்த இல்மு துறைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய இடம் மஜீதியாவும் மஜீதியாவின் சகோதரிகளும். இந்த இடத்திலே இதற்கென ஒரு பெரிய முறையும் ஒரு வேலை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 17 ஆசிரியர்கள், 190 மாணவர்கள், ஒரு பெரும் எண்ணிக்கை கொண்ட நிர்வாக சபை, அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தனவந்தர்கள், இன்னும் சிற்றூழியர்கள், இந்த மதரசாவின் நலன் விரும்பிகள், இப்படி பல பேருடைய ஒரு தொண்டு இரண்டர கலந்து குவிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய பேச்சுக்கு உரிய துறைகளை உயிர்ப்பிக்கிற, பரப்புகிற பணிக்காக வேண்டி ஒரு பெரும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் அந்த வகையில் சிறப்பு பெறுகிறது. இந்த இடத்திலே படிப்பவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இவர்கள் தாலிபுல் இல்ம், மாணவர்கள், அறிவு தேடுகிற மாணவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகவும் அவதானமாக கேளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமைக்குரிய பெற்றவர்களே, காலல்லாஹ் காலர் ரசூல் மட்டுமே நான் இப்பொழுது உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுவின் ரசூல் சொன்னார் என்பதும் அதனோடு இணைந்தது மட்டும்தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஸஃவான் இப்னு அக்ஸால் அல் முராதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. நபி அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களோடு ஆரம்பித்து சொன்னார்கள், இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம், நான் அறிவு தேடி வந்திருக்கிறேன் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அல்லது தெரியாத விடயம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைக்காக வேண்டி அவர்கள் வந்திருந்தார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவு தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. முதலாவது நபி அவர்கள் செய்தது அவர்களை வரவேற்றார்கள். மர்ஹபம் பிதாலிபில் இல்ம், அறிவு தேடி வந்திருக்கக்கூடிய மாணவனை வரவேற்கிறேன் என்று வரவேற்றார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, இமாம்கள் இங்கிருந்துதான் சொல்லுகிறார்கள், ஆசிரியரின் ஒரு முக்கிய கடமை மாணவனை வரவேற்பது என்று சொன்னார்கள். ஆசிரியரின் ஒரு முக்கிய கடமை அறிவு கேட்டு வருகிற மாணவனை முதலில் வரவேற்பது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை படிக்கிறோம், நபி அவர்கள் இதனை தாண்டி ஒரு படி மேலே சென்று சொன்னார்கள், சயத்தீக்கும் அக்குவாமு யத்லுபூனல் இல்ம், அறிவு தேடுகிற சமூகத்தார்கள், அறிவு தேடுகிற மனிதர்கள் உங்களிடத்திலே வருவார்கள். சைதா ரஐத்து மூஹும், அவர்களை நீங்கள் தரிசித்தால், கண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது? ஃபகூலு லஹும் மர்ஹபன் மர்ஹபம் பி வஸிய்யத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை அல்லாஹ்வின் தூதர் உங்களை வரவேற்கும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி வரவேற்கிறார்கள் என்றார்கள். வெறுமனே மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்பது என்பது மட்டுமல்ல, உங்களை வரவேற்கும்படி நபி அவர்கள் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரவேற்கிறது சொல்லும் படி நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்பொழுது நபி அவர்கள் சஃப்வான் அத்தாலரின் முராதி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் வரவேற்று விட்டேன், அறிவு படிக்கிற மாணவரை மனக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இங்கே மதரசா இருக்கிறது, 190 மாணவர்கள் என்றால் ஒவ்வொரு மாணவனையும் மலக்குகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். இந்த மதரசா இருக்கும் இடத்திலே மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த இடத்தின் பெருமதி எப்படியானது, பின்னர் தனது இறக்கைகளினால் அந்த மாணவனுக்கு நிழல் கொடுக்கிறார்கள். சாதாரண மாணவர்கள் அல்ல இந்த எழுந்து படிக்கக்கூடிய மாணவர்கள். பின்னர் அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, ஒரு மாணவனுக்கு நடப்பது 190 மாணவர்களுக்கும் அலாதியாக தனித்தனியாக நடக்கிறது. மலக்குகள் வந்தவர்கள், ஒரு மாணவனுக்காக வந்த மலக்குகள் ஒருவர் மேல் ஒருவராக ஏறிக்கொள்கிறார்கள். இந்த சங்கிலி தொடர் அடிவானம் வரைக்கும் போகிறது. 190 மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த மதரசாவிலே 190 சங்கிலி தொடர் அடிவானம் வரைக்கும் இருக்கிறது. நபியவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் என்ன தெரியுமா, இதெல்லாம் நடப்பது மின்ஹுப்பிஹிம் லிபாயத்துலும், அவர் தேடுகிற அறிவை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதுதான். அவருக்கு உரிய பெருமை அல்ல இது, அவருக்குரிய சிறப்பு அல்ல. ஏதோ சொல்லுவார்களே தமிழிலே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமாம், குர்ஆனோடு இணைந்தோம், ஹதீஸோடு இணைந்தோம், நாமும் மணக்கிறோம். மின் ஹுப்பிஹிம் லிமாயத்துலும், அவர் தேடுகிற அறிவை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதனால் அந்த தேடுகிற மாணவனை இவ்வளவு தூரம் மலக்குகள் கணியப்படுத்துகிறார்கள். எனவே இந்த இடம் மலக்குகளினுடைய முழு சகவாசமும் நேரடியாக நாம் காணாவிட்டாலும் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது மாணவனுடைய சிறப்பு. அங்கே கல்வி போதிக்கிற ஆசிரியர் ஒரு சாதாரண மாணவர் அல்ல, அவர் நீண்ட காலம் இப்படியான ஒரு சூழலிலே படித்துவிட்டு இந்த அவர் படிப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவரை அடையாளப்படுத்திய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குர்ஆனை கற்றுவிட்டு அதனை கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆகவே குர்ஆனை கற்றுவிட்டு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஆலிமுன் ஆமீலுன் முஅல்லிம், படித்திருக்கிறார், அதுபோல நிற்கிறார், அதனை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மனிதர் பற்றி பேசினார்கள் இமாம் ஃபுதைல் இப்னு அய்யாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சொன்னார்கள் யுதுஆ கபீரன் ஃபீ மலகூத்தி ஸமாவாத், வானராஜ்யத்திலே அவர் ஒரு பெரும் மனிதராக அழைக்கப்படுகிறார். இப்படியான ஆசிரியர்களை கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கத்திலே மாணவர்களே இன்னும் ஒரு சாரார் குர்ஆனை மனனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல் குர்ஆனை மனனம் செய்துவிட்டு இன்று வெளியேறுகிறவர்களுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மகருல்லதி யக்ரவுல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிதுல்லஹ், எவர் குர்ஆனை மனனமிட்ட நிலையிலே குர்ஆனை ஹாஃபிதாக இருந்து கொண்டு ஓதுகிறாரோ அவர் எங்கே இருப்பார், யாரோடு இருப்பார் தெரியுமா, மறுமையிலே மஹஸ்தபரத்தில் கிராமில் பரரா, மலக்குகளோடு இருப்பார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில் மலக்குகளோடு இருக்க பாக்கியம் பெற்றவர்களை இருக்கிற வெளியேற்றுகிற கௌரவிக்கிற ஒரு சபையில் இருப்பதன் மூலம் நாமும் அவர்கள் மூலம் சிறப்பை பெற்றுக் கொள்கிறோம். மன் கரா அல் குர்ஆன் வஸ்தபஹரா, குர்ஆனை படித்து அதனை மரணமிட்டவரின் இன்னும் ஒரு சிறப்பு பற்றி நபி அவர்கள் பிரஸ்தாபிக்கிற போது என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃஅஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமா, அவர் குர்ஆனை கற்றார், அதனை முழுமையாக மரணமிட்டார், அது சொல்லுகிற ஹலாலையும் சொல்லுகிற ஹராமையும் பேணி நடக்கிறார். அதுஹலஹு அல்லாஹு பிஹி ஜன்னா, அல்லாஹ் அதனை கொண்டு அதனை காரணமாக வைத்து அல்லாஹு தஆலா அவரை சுவனத்தில் நுழைவிப்பார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர் மட்டும் சுவனத்துக்கு போபவர் அல்ல, வஷஃபஅஹு ஃபி அஸ்ரத்தி மின் அஹ்லி பைத்தி குல்லுஹும் கத் வஜபத் லஹுன்னார், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் அந்த பத்து பேருமே நரகத்துக்கு போபவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள், நரகம் கட்டாயமானவர்கள். அப்படியான அவரது குடும்பத்தை சேர்ந்த பத்து பேருக்கு இவருடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றார். அப்படியான சிறப்பு மிக்கவர்களை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த குர்ஆனை சிறப்புப்படுத்தும் பொருட்டு நபி அவர்கள், அதனை படிக்கிறவர்கள், ஓதுகிறவர்கள், மானமிருகிறவர்கள், அந்த துறையிலே தன்னை ஈடுபடுத்துகிறவர்கள், அதனை கற்றுக் கொடுப்பவர்கள் மட்டும் பேசி நிறுத்திக் கொள்ளவில்லை, அதற்காக துணையாக இருக்கிற பெற்றோர்களை பற்றியும் உயர்த்தி பேசினார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் கரஅல் குர்ஆன் வஅமில பிமா ஃபீ, எவர் குர்ஆனை படித்து அதில் உள்ளது பிரகாரம் நடக்கிறாரோ, உல்பித வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, இங்கே பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளினால் உங்களுக்கு கிடைக்கிற கீர்த்தி பற்றி படியுங்கள். அந்த மாணவனுடைய, அந்த மனிதனுடைய பெற்றோர் தாய் தந்தைக்கு அல்லாஹ் மறுமையில் ஒரு கிரீடம் அணிவிப்பார். அந்த கிரீடத்தோடு நபி அவர்கள் முடிக்கவில்லை, அதனையும் வர்ணித்து தள்ளினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் காணுகிற இந்த சூரியன் இருக்கிறதே, இந்த சூரியன் உங்கள் வீட்டுக்குள் வந்து விட்டால் எவ்வளவு பிரகாசமாக ஒளிமயமாக இருக்குமோ, அதனை விட ஒளிமயமானதாக அந்த கிரீடம் இருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு கேட்டார்கள், இதனை செய்வித்த இந்த மாணவனுக்கு தோளாக தூணாக இருந்த, செலவழித்த, உதவியாக இருந்த பெற்றோருக்கு இந்த சிறப்பு உயர்வு என்றால் சமா வந்துக்கும் பில்லதி அமில பிஹாதா, இதனை படித்து அதன் பிரகாரம் வாழ்ந்த அந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள், பெற்றோருக்கு இவ்வளவு மகத்தான சிறப்பும் கீர்த்தியும் என்றால் அவனுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். எனவே அன்பிதயம் கொண்டவர்களே, என் தோழர்களே, இந்த இடத்திலே நான் இப்படியானவர்கள் இந்த சமூகத்திலே ஒப்புவிக்கப்படக்கூடிய விழாவிலே இதனை செய்கிற இந்த நிறுவனத்தையும் பேர் இயக்கத்தையும் இதற்காக தம்மை வரிந்து கட்டிக்கொண்டு முழு அளவில் ஈடுபடுகிற உஸ்தாதுகளையும், இதனை தம்மிடத்திலே நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் அறிவாகவும் மனமாகவும் பெற்றுக் கொள்வதற்கும் ஆக்கிக் கொள்வதற்கும் முயன்ற ஒரு கட்டத்தை எய்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களும், இவர்களுக்காக தமது கஜானாக்களில் இருந்து மனம் சலிக்காமல் முகம் சுளிக்காமல் அள்ளி அள்ளி கொட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பரோபகாரிகளும் இந்த நிர்வாகத்தை இயக்குவதிலே உறுதுணையாக இருக்கக்கூடிய அல்லது இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக சபையினரும் சேர்ந்து செய்கிற முயற்சிக்கு வேறு என்ன சிறப்பு நாம் பேசலாம்? இந்த சிறப்பை வேறு எங்குதான் பேசலாம்? இந்த சபையில் தானே பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சபையிலே நானும் நீங்களும் கலந்து கொண்டு இன்று நாம் நமக்கு சிறப்பு சேர்த்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கழிக்கிற இந்த நாளிகைகள், இந்த பொழுதுகள் ஒருபோதும் நமக்கு வீணாகவோ அர்த்தமற்றதாகவோ போவதற்கு இல்லை, மாற்றமாக நமக்கு கண்ணியமானதாக ஆகி போகிறது, கண்ணியம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெரும் நிறுவனம் 1986 துவக்கப்பட்டு இன்று சுமார் 32 எட்டி பிடித்திருக்கிறது. ஒரு கால் நூற்றாண்டை தாண்டி அரை நூற்றாண்டை நோக்கி ஒரு பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே, வடமத்திய மாகாணத்திலே, குறிப்பாக புலனறுவை மாவட்டத்திலே இந்த மஜீதியா என்பது ஒரு முக்கியமான கல்வி நிறுவனம். யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அது உண்மையான செய்தி. தூரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மஜீத் புலனறுவை என்றதும் உடனடியாக நினைவுக்கு வருவது மஜீதியா. என்னை பொறுத்த மட்டில் முதலில் நினைவுக்கு வருபவர் நான் ஏலவே சொன்னேன் ஹசரத் சாதிக் அவர்கள். இரண்டாவதாக எனக்கு நினைவுக்கு வருவது இங்கு இருக்கக்கூடிய மஜீதியா. போகின்ற கிழக்கு மாகாணத்துக்கு கொழும்பிலிருந்தும் தூர பிரதேசங்களிலிருந்தும் பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மஸ்ஜிதும் மஜீதியாவும் ஒரு புகலிடம் என்று சொன்னால் எவரும் நிராகரிக்க மாட்டார்கள், மறுக்க மாட்டார்கள். இந்த மஜீதியா ஒரு மனிதருடைய கனவாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அலியார் ஹஸ்ரத் அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், ஒரு ரமபானின் 17 இரவு ஒரு பத்ர் தினத்திலே இந்த இடத்திலே இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. எல்லோரும் கிழக்கு மாகாணத்துக்கு வருகிறார்கள், குறிப்பாக பலாகுக்கு வருகிறார்கள். இங்கே ஒரு மதரசாவை ஆரம்பிக்க வேண்டும். கதிர்வலையிலே உள்ளூரை சேர்ந்தவர்கள் பிரகாசிக்கிற அதே வேளை இரு பெரும் முஸ்லிம் பெரும் இடங்களைச் சேர்ந்த நகர்களைச் சேர்ந்த காத்தான்குடியைச் சேர்ந்த மற்றும் அக்குருணையைச் சேர்ந்த சகோதரர்கள் தங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீர்ணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் ஆழத்தால் பதித்திருக்கக்கூடிய ஒரு நிலம் இடம். இந்த தளத்திலே ஒரு மதரசா அமைக்கக்கூடிய சகல வாய்ப்புகளும் அல்லாஹ் உதவியால் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பித்தால் எங்களுக்கு பலாசிலே அதிகமானவர்களுடைய வருகையை ஓரளவு இங்கு திருப்பலாம் என்பதும், அதே நேரத்திலே வேறு பல நியாயங்களும் நான் சொன்னேன். அதுவே இதற்கில் ஒரு மும்மொழிவாக இருந்தது. சகோதரர் அல்ஹாஜ் எஸ்ஏ அப்துல் மஜீத் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலே ஆரம்பித்தார்கள் என்று ஒரு தகவலை அதிகாரம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, இதனை எல்லாம் உருவாக்கிவிட்டு ஒரு கருத்து சொல்வது, இரண்டாவது அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு ஒருவர் முன் வருவது, அவரோடு அந்த பயணத்திலே பயணிப்பதற்கு இன்னும் பலர் இணைந்து கொள்வது, அந்த உருவாக்கத்தினுடைய ஆரம்பம் அது. எனவே விட்டுட்டவர்கள் இந்த சபையிலே கண்ணார காண்கிற இந்த காட்சி உண்மையிலேயே அவர்களை விட ஒரு சந்தோஷம் வேறு யாருக்கும் இந்த தருணத்தில் இருக்க முடியாது. ஆகவே இந்த இடத்திலே கருவாக என்ன கருவாக இருந்தவரையும் மட்டுமல்லாமல் எவரை கொண்டு துவக்க செய்தீர்களோ பாடத்தை, அவரை ஏன் இந்த இடத்திலே ஒரு முக்கிய பிரதம அதிதியாக கொண்டு வந்து இதனை துவக்கம் முதல் நிர்வகித்து வருகிற ஒரு பெருந்தகை அல்ஹாஜ் எஸ்ஏ அப்துல் மஜீத் அவர்களையும் இந்த இடத்திலே தலைமை வகிக்க செய்து இந்த விழாவை நடத்துவது ரொம்ப பொருத்தமானது. இந்த இடத்திலே அவர்கள் செய்த இந்த கருத்து பிறகு இவ்வளவு பெரிய இயக்கமாக மாறி 135 ஆலயங்கள் இன்றும் வரைக்கும் வெளியேறி இருக்கிறார்கள். 80% 70 பேர் கிட்டத்தட்ட 70 பேர் ஹாஃபிதுகளாக வெளியே இருக்கிறார்கள். பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைய இந்த அழைப்புகளின் பட்டியலிலே பார்த்தேன். குறிப்பாக இந்த பிரதேசத்து மாணவர்கள் நிறைய இருக்க கண்டேன். இது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் அந்தந்த பிரதேசத்து மாணவர்கள் அந்தந்த பிரதேசத்து மதரசாக்களிலே கல்வி பெறுவது குறைவு. ஒரு சிறப்பம்சமாக நாம் பார்க்கலாம், இந்த இடத்தை அண்டிய பிரதேசங்களும் இந்த இடத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே கல்வி பயில்கிறார்கள் என்ற வகையிலே உங்களை அடுத்த பிரதேசத்து மக்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, உங்கள் பிரதேசத்து மக்கள் உங்களை நம்புகிறார்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரிய வெற்றி. ஏனென்றால் ஒருத்தன் தூரத்தில் இருந்து உங்களை நம்பணும், இன்னும் ஒருவன் உங்களை கிட்ட இருந்து நம்பணும். எப்பொழுதும் கிட்ட இருப்பவர்கள் தருகிற சர்டிபிகேட் இருக்கிறது, அது தான் பெரிய சர்டிபிகேட். அதனால தான் அந்த ஹதீஸ் என்ன படிக்கிறோம், உங்களில் சிறந்தவர் நம்பியவர்கள் பல கட்டங்களில் பலமாய் சொன்னாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும் ஹைருக்கும் என்றாங்க. உங்களில் சிறந்தவர் மனைவிக்கு எவர் சிறந்தவரோ அவர் என்றாங்க. ஏன்னா உங்களுடைய முழு ரகசியமும் வண்டவாளமும் யாருக்கு தெரியும், உங்களை பற்றி அடுத்தவருக்கு தெரிவது என்று வரும்போது முதலாவது உங்களுடைய பலத்தையும் பலஹீனத்தையும் விளங்கிய ஒருவர் உங்களுடைய மனைவி. அவர் உங்களை நல்லவர் என்று சொல்லிவிட்டார் என்றால், வேறு யாரும் நல்லவர் என்று சொல்கிறார்களோ இல்லையோ, அவள் உங்களை அருகே இருந்து அவள் அனுப்பவள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் தான் சொன்னார்கள், நீ கூட இருந்து ஒட்டி உருவாடுகிற உன்னுடைய உடம்பு போன்று ஒன்றாக இருக்கக்கூடிய அவள் உனக்கு ஒரு அட்டாட்சி தருவார் என்றால், நச்சான்றிதழ் தருவார் என்றால் நீ நல்லவன் என்று. அதுதான் பெஸ்ட் சர்டிபிகேட் டு யூ, உனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நல்ல சான்றிதழ். ஏனென்றால் கிட்ட இருப்பவன் உங்களுடைய பலத்தையும் தெரிந்தவன், பலஹீனத்தையும் தெரிந்தவன். உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்கள் உங்களிடம் நிறைய வந்து படிக்கிறார்கள் என்றால் உங்களை அவர்கள் நல்ல பார்வை கொண்டு பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நல்லெண்ணத்தையும் நல்ல பார்வையையும் இறுதி நாள் வரைக்கும் தொடர்ந்து நிறைத்திருக்க செய்வார்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய சர்டிபிகேட். சொல்லுவாங்களே சாதாரணமா, நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே விலை போகும். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே விலை போகும். உள்ளூர்லயே அவனுக்கு மதிப்பு இல்லை, வெளியூர்ல அவன் எப்படி பார்க்கப்படுவான் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம். இங்கே அந்த உள்ளூர்லேயே உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. ஆகவே அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த அழைப்பிதழிலே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுடைய, பட்டம் பெறுகிறவருடைய பெயர் குறிப்பிடப்பட்ட பட்டியல் பக்கத்திலே எதிரிலே ஒவ்வொருவருடைய பேருக்கு எதிரிலே ஊரை பாருங்கள், நிறைய பேர் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரும் இயக்கம் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் தொடர்ந்து செல்கிறது. சில பலகீனங்கள் இருக்கலாம், அது எல்லா இடங்களிலும் உள்ளது, ஆனால் அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஹாஜியார் அவர்கள் நீண்ட காலமாக இதனை 32 ஆண்டுகள் துவக்கி ஓட்டி இருக்கிறார்கள். அவரோடு ஒரு பெரும் நிர்வாகம் இணைந்திருக்கிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், எப்பொழுது நம்முடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமோ, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புத்திமதியை சொன்னான், அவர்களுக்கு அல்ல அடுத்தவர்களுக்கு புத்திமதியாக சொன்னான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டு நீங்கள் உலகிற்கு வந்த நோக்கம், நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட நோக்கம், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய இந்த தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால், அந்த நோக்கம் உங்களுக்கு இப்பொழுது சாத்தியப்பட்டிருக்கிறது என்றால், மனிதர்கள் தீனுக்குள்ளே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ளே அணி அணியாக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்றால், உங்களுடைய நோக்கம் அது முடிந்து காரியத்திற்கு அடைந்து விட்டது, நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் உங்களுடைய பணியிலே. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், உங்களுடைய ரப்பை புகழுங்கள், துதியுங்கள். உங்களுடைய இந்த பணியிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். மனிதன் வகையிலே சில தவறுகள் நடந்திருக்கலாம், நபி அவர்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு சொல்லி, எம்மை போன்ற சாதாரணமானவர்கள் தம்முடைய நோக்கத்தில் அல்லது முயற்சியில் அல்லது இயக்கத்தில் வெற்றி பெறுகிற நேரத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது, நாம் எல்லோரும் அல்லது நான் செய்த இந்த முயற்சி இப்பொழுது ஒரு பெரும் வெற்றியை தந்து அதன் கனிகளை நானும் கொய்து கொண்டிருக்கிறேன், மனிதர்களும் கொய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் செய்ய வேண்டியது 3. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு புகழ். என்னுடைய கெட்டித்தனமோ என்னுடைய முயற்சியின் வீரியமோ அல்ல, இது என்னுடைய ரப் எனக்கு தந்த இந்த வளங்களை ஊடாக அல்லாஹ் அதில் ரஹ்மத்தையும் வெற்றியையும் தந்தான். எனவே இதனை சாத்தியப்படுத்தி வெற்றிகரமாக ஆக்கி வைத்த உன்னையே புகழ்கிறேன், அல்ஹம்துலில்லா. மட்டுமல்ல, உனக்கே முழு புகழும் உனக்கே முழு புகழ்ச்சியும், உன்னையே நான் துதிக்கிறேன், சுப்ஹானல்லாஹ். பிறகு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், வஸ்தக்ஃபிர், நீங்கள் மன்னிப்பும் தேடுங்கள். நான் மனிதன், என்னுடைய இந்த பணியிலே என்னுடைய முயற்சியில் தவறுகள் நடந்திருக்கும். ஒருவரோடு நான் உரையாடல் உறவாட இப்படி நடக்கிற நேரத்திலே, நிர்வாகம் செய்கிற நேரத்திலே, ஆசிரியர் மாணவர் பணிப்பாளர் அதிபர் பழைய மாணவர்கள் நிர்வாகிகள் தனவந்தர்கள் பரோபகாரிகள் நலன் விரும்பிகள் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்கிருந்த பணியிலே அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்திருக்கும். நாம் கையாண்ட நேரத்திலே சில முறைகேடுகள் நடந்திருக்கும். மனிதன் பலகீனங்கள், இந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பலகீனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வெற்றியை தந்தாலும் உங்களுடைய பலகீனங்களுக்காக ஏற்பட்ட தப்புத்தவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த ஹூக்கான தவ்வாபா, அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூராவை சொல்லி முடித்திருக்கிறான். இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒவ்வொருவனும் படிக்க வேண்டியது, அவன் எவனாக இருந்தாலும் அவனுடைய வெற்றி அவன் காண்கிற போது அவன் இந்த 3 செய்ய வேண்டும். நான் ஒன்றுமல்ல, எல்லாம் அல்லாஹுவை கொண்டே சாத்தியப்பட்டது, வெற்றி அளித்தது என்று அவன் உள்ளூர நம்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி வைத்தார்கள். எனவே இந்த இடம் இந்த சந்தர்ப்பம் உங்கள் அனைவருக்கும், இந்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் அல்லாஹுவை புகழ்வதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனை பெருமைப்படுத்துவதற்கும் அவனை துதிப்பதற்கும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதற்கும் உரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து இறங்கிய காலத்துக்கு பிறகு தன்னுடைய மறுமை வாழ்வை அதிகம் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் தனக்கு மரணம் எந்த நேரத்திலும் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். இந்த சூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஜல் காலம் வரப்போகிறது, எம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் உயிர்த்துணர்ந்து கொண்டிருந்த காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின் தலைமைத்துவத்தை இந்த இஸ்லாமிய பேர் இயக்கத்திற்கு கொடுப்பதற்கு தயாரித்து வைத்திருந்தார்கள். முதல்வராக அடையாளப்படுத்தியிருந்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் வியாழக்கிழமை மகரிப் தொழுவித்தார்கள். அதற்கு பிறகு திங்கட்கிழமை காலை நேரத்திலே வஃபாத்தாகும் வரைக்கும் 17 தொழுகைகள் அவர்களுக்கு தொழுவிக்க முடியவில்லை. வீட்டில் நோயில் படுக்கையில் இருந்தார்கள். 17 தொழுகைகளுக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்தினார்கள். எனக்கு பின் இந்த தலைமைத்துவத்துக்கு பொருத்தமான ஒருவரை நான் அமைத்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு தொழுகை, அந்த தொழுகை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சற்று பின்னர் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுவித்த சத்தம் நபி அவர்களுக்கு கேட்டது. கூப்பிட்டு சொன்னார்கள், தொழுகை முடிந்தவுடன் அபூபக்கரை கொண்டு வந்து மீண்டும் தொழுவியுங்கள். இப்பொழுது உமரின் கீழ் நடைபெற்ற இந்த தொழுகையை அல்லாஹ்வும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதுதான் இஜ்மா என்பதற்கு ஒரு ஆதாரம். முஸ்லிம்களுடைய ஏற்பு என்பது ஒரு முக்கியமானது. அல்லாஹ்வும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் ஒருவரை அடையாளப்படுத்தியிருக்கிறேன், அவர் பின்னே நின்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். திருப்பி தெளிவிக்கப்பட்டது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமை கொண்டு. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, தனக்கு பின் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்கி செல்வது ஒரு முக்கியம். இங்கே உங்களுடைய பழைய மாணவர் சபையின் தலைவர்கள் பேசுகிற நேரத்திலே ஹாஜியார் அவர்கள் நல்ல தலைமைத்துவத்தை பாரம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று பேசிய போது அது எனக்கு என்னுடைய சிந்தனையை சற்று கிளறிவிட்டது. உண்மையில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம், நான் யோசித்து வந்து பேசுகிற விஷயம் அல்ல. அவர் பேசிய போது அந்த பாயிண்ட் எனக்கு வந்தது. இந்த சம்பவங்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. தனக்கு பின் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குவது. ஆகவே அன்புள்ள ஹாஜியார் அவர்களே, இந்த ஊரும் இந்த நாடும் உங்களுடைய இந்த சிறப்பான பணியை நீங்கள் கண்ணடம் பாராது அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிருக்கக்கூடிய தொண்டை எல்லோரும் இன்று பேசுகிறார்கள். இதுவெல்லாம் உங்களுடைய இந்த சேவைக்கு இம்மையில் கிடைக்கக்கூடிய புகழ்களாக இருந்த போதிலும், மறுமையில் புகழக்கூடிய ஒருவன் இருக்கிறார், உங்களுக்கு தர வேண்டிய உயர்ந்த அந்தஸ்துகளை தருவதற்கு இருக்கிறார், அவற்றை கொண்டு நீங்கள் திருப்தி படுவீர்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதுவே நம்முடைய இஹ்லாஸாக இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு பின் இந்த பேர் இயக்கத்தை கொண்டு உங்களுடைய சிந்தனையோடு இயங்கி போகக்கூடிய ஒருவருக்கு இதனை கொடுத்து நீங்கள் 17 தொழுகைகள் சுமார் 3 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்து இந்த முஸ்லிம்கள் வழிநடத்தப்படுவதை பார்த்து சுபுஹ் தொழுகை திங்கட்கிழமை காலை பொழுது, சுபுஹ் தொழுகை இறுதியாக நபி அவர்கள் இருக்கும் போது நடைபெற்ற தொழுகையை முஸ்லிம்கள் நிறைவேற்றுகிற காட்சியை பார்த்து நபி அவர்கள் திரை நீக்கிவிட்டு சிரித்தார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த சிரிப்பில் நாம் லயித்து போனோம். ஒரு தலைமைத்துவத்தை 23 ஆண்டுகள் கொடுத்து விட்டு பெரும்பாலும் இன்று போய்விடுவேன் என்பதை நபி அவர்கள் முன்னிறுத்தி ஒரு நல்ல தலைமைத்துவத்திடம் கொடுத்திருக்கிறேன் என்ற வகையில் நெஞ்ச நிறைவு ஆத்ம திருப்தி. அதனால் நபி அவர்கள் தன்னுடைய உதடுகளை விரித்து சப்தம் போடாமல் சிரித்த அந்த புன்னகை, அவ்வளவு தனத்துவது எவ்வளவு என்று சொல்கிறார்கள். அந்த புன்னகையினால் சில பேரை நம்முடைய தொழுகை கூட என்ன மாறிவிடும் அளவுக்கு போய்விட்டது. அவர்கள் நபி அவர்களுடைய வீடு, அது ஒரு அறை, மஸ்ஜித் நபவிக்கும் அதற்கு ஒரு திரை இருந்தது. அந்த திரையை அகற்றினால் சப்பில் இருப்பவர்கள் பார்க்கலாம். இப்படியான ஒரு சிரிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடையவும் உங்களுடைய பழைய மஜீதிகளுடையவும் எல்லோருடையவும் அவா என்று நான் நினைக்கிறேன். அதனைத்தான் இந்த சபையிலே உங்களுடைய மூத்த மஜீதி ஒருவர் வெளிப்படுத்தினார் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அன்புள்ள பிரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்திலே உங்களுடைய பிள்ளைகள் படித்துவிட்டு வெளியேறுகிறார்கள். அவர்கள் இன்று பெற்று வெளியேறுவது அவர்களுடைய கல்வியின் அல்லது படிப்பின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டார்கள். இதற்கு பிறகு அவர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களை ஜாமியாக்கள், பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புங்கள். இந்த நாட்டிலே நிறைய ஆளுங்கள் உற்பத்தியாகி இருக்கிறார்கள். ஆனால் தரமான ஆளுங்கள் இன்று தேவைப்படுகிறார்கள் என்பதை சகல ஆளுங்களை உருவாக்குகிற மதரசாக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆளுங்கள் தேவை என்று பேசுகிற சமூகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே நமக்கு நிபுணத்துவ துறை நிபுணத்துவம் உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். சிறுகளே முத்தகசிஸ்தான் அவர்கள் நிபுணத்துவம் உள்ளவர்கள், ஹதீஸிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், உசூரல் ஃபிக்ஹிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், தாரீஹிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், உசூரல் ஹதீஸிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், தஃப்ஸீரில் நிபுணத்துவம் உள்ளவர்கள், உலூமுல் குர்ஆனில் நிபுணத்துவம் உள்ளவர்கள், அகீதாவில் நிபுணத்துவம் உள்ளவர்கள், இப்படியான ஆளுங்கள் அறவே அல்லது ஒன்றிரண்டு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையிலே இந்த நாடு இருக்கிறது. ஆகவே இன்று பட்டம் பெற்று வெளியேறுகிறார் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து வெளிநாட்டு அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நிறுவனங்களிலே அனுப்பி தகைமையான ஆசிரியர்களிடம் அவர்களை ஒப்படைத்து நல்ல தரமான துறை நிபுணத்துவம் உள்ளவர்களாக ஆக்குங்கள். இன்று மதரசாக்களிலே ஒரு பெரும் வறுமை ஏற்பட்டிருக்கிறது. என்ன வறுமை தெரியுமா? ஆசிரியர் வறுமை. பாடங்களை படிப்பிப்பதற்கு சரியான தகுதியும் தகைமையும் உள்ள, அனுபவமும் முதிர்ச்சியும் உள்ள ஆசிரியர்கள் இல்லாத ஒரு பெரும் வறுமையிலே மதரசா இருக்கிறது. கோடி கோடியாய் அள்ளி கொட்டுவதற்கு தனவந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே கற்பிப்பதற்கு தகுதியும் தகைமையும் முதிர்ச்சியும் மூக்கும் உள்ள ஆளுங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் தௌரத்துல் ஹதீஸ் என்று செல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான பேர் இதனை முடித்துவிட்டு வருகிறார்கள். ஆனால் மிகவும் கவலைப்பட வேண்டும், சஹீஹுல் புகாரி நடத்துவதற்கு மதரசாவிலே ஆளில்லை. சஹீஹுல் புகாரியை ஒரு பக்கம் வையுங்கள், மிஷ்காத்துல் மசாபீஹை நடத்துவதற்கு தகுதியான ஆளுங்கள் இல்லை. இந்த நூற்றுக்கணக்கான ஹதீஸ் ஒரு வருடம் படிக்கிற சிஹாஹுத்தி படிப்பவர்கள் எதனை படிக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எதற்கு அனுப்புகிறோம், எந்த துறைக்கு அனுப்புகிறோம், எப்படியானவர்களை உருவாக்குகிறோம் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. எனவே இந்த பஞ்சம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்றால் அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த மதரசாக்களிலே தகுதியானவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வளமுள்ளவர்களாக ஆக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஈரக்குலைகள், அவர்களை இத்தோடு இன்றைய பொழுதோடு அவர்களை இந்த அறிவு வட்டத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒரு தொழிலுக்கு ஆளாக்கி விடாமல், உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அதற்கு அப்பாலும் சில ஆண்டுகள் தகுதியான இடங்களுக்கு அனுப்பி தேவையான துறைகளுக்கு எல்லோரும் ஹதீஸுக்கு செல்வது, எல்லோரும் இது அல்ல, எவரெவருக்கு எந்தெந்த துறையில் ஆற்றலும் ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கிறதோ அந்த துறைக்கு அனுப்புங்கள். நான் இதற்குத்தான் மகனை அனுப்புவேன் என்ற முடிவுக்கு வராதீர்கள். அவருடைய விருப்பத்தை கேளுங்கள். அவர்கள் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தகுதியான இடங்களுக்கு அனுப்புங்கள். எகிப்து அல்அசர் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புங்கள். உலகத்திலே மிகவும் தகுதியான ஒரு பல்கலைக்கழகமாக நல்ல திறமைசாலிகளான அனுபவமிக்க உஸ்தாதுகளை கொண்ட ஒரு பல்கலைக்கழகம் அங்கே அனுப்பியிருங்கள். சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சகித்துக் கொள்வோம். இவ்வளவு நாளாக, இவ்வளவு காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி எடுத்திருக்கக்கூடியவர்களை இன்னும் சில காலத்துக்கு அவர்களை விடுங்கள். அவர்கள் இன்னும் படிக்கட்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இறுதியான அவாவாக இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள பெற்றோர்களே, உங்களுக்கு நான் எதுவும் சொல்வதென்றிருந்தால், இந்த சுகந்தமான காலை பொழுதில் பகலை பார்ப்பதை அன்பிக்கக்கூடிய இந்த நேரத்திலே நான் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, உங்கள் பிள்ளைகளை துறை நிபுணத்துவத்துக்கு ஆளாக்குங்கள். அவர்களை கொண்டு இந்த நாட்டுக்கு பல தேவைகள் நிவர்த்தியாக வேண்டியிருக்கிறது. என்னுடைய பணிவான விண்ணப்பமாக உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். அன்புக்குரிய பெற்றோர்களே, பிரியமானவர்களே, உங்கள் சார்பாக உங்கள் பிள்ளைகளிடமும் இதனை விண்ணப்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, தனவந்தர்களே, இந்த மதரசாவின் பேர் இயக்கத்துக்கு நீங்கள் நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். பெற்றோர்கள் ஓரளவு கொடுத்திருப்பீர்கள், ஆனால் தனவந்தர்கள் நிறைய கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பணம் எதுவுமே வீண் போகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். எல்லாமே மறுமையில் உங்களுக்கு நிறைவான நன்மைகளாக கிடைக்கும். எனவே அந்த வகையிலே தனவந்தர்கள், பரோபகாரிகள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய நன்முயற்சிக்கு, கைதரியத்துக்கு நிச்சயம் அல்லாஹாலா உங்களுடைய தூய்மையான எண்ணத்தோடு சேர்ந்திருப்பதனால் நிச்சயம் அல்லாஹாலா அங்கீகாரம் தருவான், நிறைவான கூலியை தருவான். தொடர்ந்து செலவழியுங்கள். அதே நேரத்திலே பெற்றோர், என் மகனின் கல்வி முடிந்தது, என்னோடு என் மகனோடு இந்த மதரசாவின் தொடர்பு அறுபட்டு போய்விட்டது என்ற முடிவுக்கு வராதீர்கள். பெற்றோர்கள் எப்பொழுதும் அதே போல பெற்றம் பெற்று வருகிற மாணவர்கள் எல்லோரும் தொடர்ந்தும் இந்த மதரசாவோடு தொடர்பை வைத்திருங்கள். மதரசாவுக்கு மாதாந்தம் 3000 கட்டி வந்திருக்கிறேன் நான் ஒரு பெற்றான் என்ற வகையிலே. இதற்கு பிறகு என்னுடைய மகன் இங்கே கற்பதில்லை என்பதனால் என்னுடைய மாதாந்த கொடுக்குமதியை முடித்துக் கொள்வது என்ற முடிவை பெறாதீர்கள், அந்த முடிவுக்கு வராதீர்கள். தொடர்ந்து இந்த கல்லூரிக்காக நீங்கள் ஏதாவது 3000 அல்ல ஒரு 1000 மாதாந்தம் கொடுத்து வருவேன் என்ற முடிவுக்கு வாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய மகன் இந்த இடத்துக்கு வந்து சேருகிற நேரத்திலே நீங்கள் எப்படி தெரியுமா கொண்டு வந்து விட்டீர்கள்? சற்று நினைத்து பாருங்கள், சற்று நினைத்து பாருங்கள். அவன் வந்த நிலை, இந்த இடத்திலே சேர்க்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவனிடம் இருந்த அறிவு மட்டம், ஒழுக்க மட்டம், 7 ஆண்டுகளாக இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, புகட்டப்பட்ட ஒழுக்கம், பயிற்சி, இவையெல்லாம் உங்களுடைய வெறும் 3000 ரூபாய்க்கு ஈடாக மாட்டாது. மாதாந்த 3000 ரூபாய்க்கு ஈடாக மாட்டாது. ஒரு பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அல்லும் பகலும் இந்த இடத்திலே ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். இரவு நேரம் உட்பட அவர்களுடைய ஹோஸ்டல் வாழ்க்கையை கவனித்திருக்கிறார்கள். வெறும் வகுப்பறை உறவோடு ஆசிரியர் மாணவர் உறவு போவதல்ல, மதரசா உறவு, ஹோஸ்டல் வாழ்க்கை இருக்கிறது, விடுதி வாழ்க்கை இருக்கிறது, அங்கே 24 மணித்தியாலமும் அவர்களை பற்றிய கண்காணிப்பு இருக்கிறது. ஒரு 24-hour job, 24 மணித்தியால ஊழியம் இந்த உலகத்திலே நடைபெறுகின்றது என்றால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மதரசாக்களில் மட்டுமே நடைபெறுகிறது. இது ஒரு கினஸ் ரெக்கார்ட், ஒரு கினஸ் பதிவு. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் அல்லது அவர்களுடைய சேவைக்கு பகரமாக கொடுக்கப்படக்கூடிய எதுவும் அவருடைய சேவையின் 1 நிமிடத்துக்கு கூட ஈடாக மாட்டார். குறைந்த வேதனத்தோடு நிறைந்த சேவை செய்கிற ஆசிரியர்கள், இவர்களை போன்ற நல்ல மனிதர்கள் இந்த காலத்திலே காண கிடைப்பது அறிவு. எனவே பெற்றோர், உங்களிடத்திலே தாழ்மையான மற்றும் ஒரு விண்ணப்பம், தொடர்ந்து உங்களுடைய கொடுப்பனவை கொடுத்து வாருங்கள். உங்களுடைய மகன் சென்றதற்கு பிறகும் இன்னும் ஒருவன் அந்த இடத்திலே அந்த தொகையில் படிக்கிறான் என்பதை உறுதி செய்யுங்கள். தொடர்ந்து அது நன்மையாக வந்து கொண்டிருக்கும். பல பெற்றோர் தனது மகனுடைய பட்டம் கிடைத்ததற்கு பிறகு மதரசாவுடனான தொடர்பை அறுத்துக் கொள்வார்கள். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். என்னுடைய நேரம் நிறைவுக்கு வருகிறது. அஸ்மி மௌலவி அவர்கள் சரியாக சொன்னாலும் ஒரு மனத்தியாரத்தில் நிப்பாட்டி போனேன், நான் நிப்பாட்டி போகிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தந்தை வஃபாத்தானதற்கு பிறகு நான் மதரசாவில் வெளியேறியது 1992. எனது தந்தை வஃபாத்தானது 2008. ஏறத்தாழ 16 ஆண்டுகள் கழித்து எனது தந்தையை வஃபாத்தானார். ஆனால் ரஹ்மானியாவில் நான் ஓதுகிற காலத்தில் இல்லை, எவரும் இருக்கவில்லை. தகரரும் ஜனாசாவுக்கு வந்தார். பொதுவாக ஒரு ஜனாசாவுக்கு போறதா இருந்தா அந்த காலத்தில் ஓதுகிற பிள்ளைகளுடைய ஜனாசாக்கு தந்தை மாற ஜனாசாவுக்கு போவான். 16 ஆண்டுகள் கழித்து மூத்தான ஒருவர், அவரும் அந்த மதரசாவின் பட்டதாரி அல்ல, அந்த பட்டதாரியுடைய தந்தைக்காக எல்லோரும் போனார்கள். 2 நாட்கள் கழித்து 2 ஹசரத்மார் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், மதரசாவில் ஒருவரும் இல்லை என்பதனால் நாம் இருந்தோம், அதனை ஈடு செய்வதற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றார்கள். எனக்கு புதிதமாக இருந்தது. அப்ப வந்த ஜனாசா அன்று எல்லோரும் கலைத்துக் கொண்டிருக்க முடியாது. பிந்தி வந்த 2 நாள் கழித்து வந்த 2 ஹசரத்மார் சொன்னார்கள், ஏன் எல்லோரும் வந்தோம் தெரியுமா, அப்படி போவதல்ல. நீங்கள் மதரசாவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு நீங்கள் மதரசாவுக்கு வருவது என்பதை விட அதிகம் வந்தவர் உங்களுடைய வாப்பா என்றார்கள். நான் மதரசாவிலிருந்து வெளியேறதுக்கு பிறகும் நான் மதரசாவுக்கு போவதை விட அதிகம் போனவர் உங்களுடைய தந்தை என்று சொன்னார். அந்த உறவு இருக்கிறதே அவருடைய ஜனாசாவுக்கு அத்தனை பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. இதுவெல்லாம் சாதாரண உணர்ச்சி தன்புதற்காக வேண்டி சொல்லுகிற செய்திகள் அல்ல. நமது வாழ்க்கையிலே படிப்பினைகள் படிப்பினைகள் பல பெற வேண்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு பின் உங்களுடைய உறவு இதற்கு முன்னிருந்த உறவை விட பலமானதாகவும் இறுக்கமானதாகவும் நெருக்கமானதாகவும் அள்ளி அள்ளி கொடுப்பதிலே கூடுதலானதாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பட்டம் பெற்று வெளியேறுகிற மாணவர்களும் அந்த வகையிலே இந்த மதரசாவுடன் உங்களுடைய உறவை அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்று உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள். அன்புள்ள இளம் ஆளுங்கரை ஹாசிப்களே, இறுதியாக உங்களை விழித்து பேசுகிறேன். இது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம், மறக்க முடியாத ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனுக்கும் சில நாட்கள் இருக்கும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில நாட்கள், அன்ஃபர்கெட்டபிள் டேஸ் என்று சொல்வோம். யோ ஐயாமுன் கைருமன் சீக்கியா, மறக்க முடியாத நாட்கள். அதில் ஒன்றுதான், ஒருவர் ஒரு கல்வித்துறையிலே ஒரு கட்டத்தை நிறைவு செய்து கொண்டு சான்றிதழ் பெறுகிற நாள், அந்த நாள் அவருக்கு மறக்க முடியாத நாள். முதலாவது தொழில் கிடைத்த நாள், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், அப்படித்தானே, மறக்க முடியாத நாள். ஒரு வியாபாரத்தை முதலாவது துவக்கிய நாள், அது போல மறக்க முடியாத இன்னொரு நாள், கல்யாணம் முடிச்ச நாள், திருமணம் அடைந்த நாளும் மறக்க முடியாது. அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் அப்படி ஒரு நாளையும் தருவானா? அதுக்குமா கஞ்சத்தனம் ஆமின் சொல்லுங்க. என்ன கிடைக்க வேண்டிய ஆளும் நல்லா இருக்கும். இந்த துவா எல்லாம் அஞ்சலத்தில் தான் கிடைக்கும் இல்லையா? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல மனைவிகளையும் மக்களையும் தருவானாக. உங்களை கொண்டு நல்ல நல்ல பயன்களை இந்த சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பம் மூலமாக உற்பத்தி செய்து வைப்பானாக. இது ஒரு மறக்க முடியாத நாள். நமக்கும் அப்படி ஒரு நாள் இருந்தது. இந்த நாளிலே நீங்கள் இரண்டு ரன்னா தொழுது விட்டு உங்களுக்கு இவ்வளவு நாளும் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்காக வேண்டி விசேடமாக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு அந்த பிரார்த்தனையில் ஒரு பங்கை கொடுங்கள். விசேடமாக தொழுதுவிட்டு உங்களுடைய இந்த மதரசா, மதரசாவின் நிர்வாகம், பரோபகாரிகள், கொடையாளிகள், இந்த ஊர், இந்த மஸ்ஜித், இதன் நிர்வாகம், உங்களுடைய உஸ்தாத் மார்கள், உங்களுடைய அதிபர் பணிப்பாளர், உங்களுடைய சிற்றூழியர்கள், கோக்கையும் மறக்க முடியாது. அவன் அன்றைக்கு ஆக்கியில் இருந்தா பத்திர பாடு தெரியுந்தானே, ஒரு நாளைக்கு கோக்கி இல்லைண்டா பற்ற பாடு பெரும்பாடு 190 பேருடைய வயிறு நில. எனவே கோக்கியை மறந்து விடாதீர்கள். அதே போல உங்களுடைய பெற்றோர் எல்லோரையும் இந்த துவாவில் இணைத்து எல்லோருக்குமாக இந்த துவாவில் பங்கு கொடுங்கள். மனமுருகி பிரார்த்தியுங்கள். அவர்களுடைய பணிக்கான முழுமையான கூலியை அல்லாஹ்விடம் கொடுக்கும் படி கேட்டு அவர்களிடமே பாரம் சாட்டுங்கள். உங்களால் இதற்கு எந்த விதமான பெருமை உபகாரமும் செய்து முடிக்க முடியாது என்பதை சின்னம். எனவே அதனை செய்யுங்கள். நான் பட்டம் எழுப்பு விழாக்களுக்கு சென்றால் பட்டம் பெற்று செல்கிற மாணவர்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது, அது இறுதியில் சொல்லுவேன். ஹபரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னது, அதனையே உங்களுக்கு சொல்லி நிறைவு வருகிறேன். அவர்கள் சொன்னார்கள், ولمن علمتموه ولا تكونوا جبابرة العلماء فلا يقوم جهلكم بعلمكم. இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. நான் எங்கெங்கெல்லாம் பட்டம் எடுப்பு விழாக்களுக்கு செல்வேனோ அங்கே பட்டம் பெற்று வெளியேறுகிற இளம் ஆலிங்கர் ஹாபிஸ்களுக்கு சொல்லுகிற ஒரு காணிக்கை, கொடுக்கிற ஒரு காணிக்கை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லோரின் நன்மைக்காக மொழிபெயர்த்து விடைபெறுகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அறிவை படியுங்கள், மனிதர்களுக்கு அதனை படித்துக் கொடுங்கள். அடுத்தது சொன்னார்கள், அறிவுக்கென்று கண்ணியமும் அமைதியும் இருக்கிறது, அதனையும் கூட படியுங்கள் என்றார். அறிவு படிப்பது என்பது ஒன்று, அறிவுக்கென்று வக்கார் கண்ணியம் இருக்கிறது, சகீனா அமைதி இருக்கிறது, அதனையும் படியுங்கள். உங்களுடைய அறிவுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, அறிவுக்கென்று ஒரு அமைதி இருக்கிறது. நிறைகுடம் தளம்பாது என்போம். அறிவு அமைதியாக இருக்கும், அறியாமை வேகமாக பாயும், அறிவு கண்ணியமாக நடந்து கொள்ளும், அறியாமை அகௌரவமாக நடந்து கொள்ள செய்யும், கண்ணியமற்ற முறையிலே நடந்து கொள்ள செய்யும். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அறிவை மட்டும் படித்து போதாது, அறிவுக்கென்று உள்ள கண்ணியத்தையும் அமைதியையும் படியுங்கள். பிறகு சொன்னார்கள், நீங்கள் எவரிடமிருந்து படித்தீர்களோ உங்கள் ஆசிரியர்களுக்கு பணிந்து நடங்கள், அது முக்கியமான ஒன்றை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். பிறகு சொன்னார்கள், என்று சொன்னது நீங்கள் எவருக்கு படித்துக் கொடுத்தீர்களோ உங்கள் மாணவர்களுக்கும் நீங்கள் பணிந்து நடங்கள் என்றார். இரண்டாவது செய்தி மிகவும் ஆச்சரியமானது. உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும், அது கடமை. நீங்கள் அவரிடமிருந்து அறிவை பெற்றீர்கள், ஒழுக்கத்தை பெற்றீர்கள், கற்ற கல்வி பெற்ற ஒழுக்கத்திற்கு நீங்கள் பணிந்தாக வேண்டும். பிறகு சொன்னது இருக்கிறது, உங்கள் மாணவர்களுக்கும் நீங்கள் பணிந்து நடங்கள் என்று சொன்னது. இது ஆசிரியர்களாக நீங்கள் ஆகி போய்விட்டால் உங்கள் மாணவனுக்கும் உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் பணிந்து நடந்தது எப்போ நடக்க வேண்டும், இது எங்கிருந்து அவர்கள் எடுத்திருப்பார்கள் என்று நான் யோசித்தேன். பிறகு எனக்கு ஒரு ஆயத்து பட்டது, அவ்வாறு சொன்னான், மோமின்களுக்கு நீங்கள் பணிந்து நடங்கிறது சொன்னார். மோமின்கள் நபி அவர்களை பின்பற்றுகிறவர்கள், நபி அவர்கள் தலைவர், தலைவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் கட்டளையாக, உங்களை பின்பற்றுகிற மோமின்களுக்கு நீங்கள் பணிந்து நடங்கள். ஒரு தலைவன், ஒரு பெரியவன், ஒரு ஆசிரியன், ஒரு நிர்வாக தலைவனாக இருப்பான், ஒரு மதரசாவின் அதிபராக இருப்பான், ஒரு பாடசாலையின் அதிபராக இருப்பான், பணிப்பாளராக இருப்பான், இஸ்லாமிய தலைவராக எவராக இருந்தாலும், ஒரு ஆசிரியராக இருந்தாலும், உங்களுக்கு கீழுள்ளவருக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும். இந்த ஆயத்திலிருந்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லியிருப்பார்கள் என்று நான் ஊகத்தை எடுத்துக்கொண்டேன். பிறகு சொன்னார்கள், வலா தக்கூனு ஜபாபிரத்தல் உலமா, அடக்கி ஆளுகிற வம்பர்களான ஆளுங்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு பணிவு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற, எல்லாரோடையும் சண்டைக்கு போகிற, எல்லோரையும் விவாதித்துக் கொண்டு ஆள் அம்பு சேனை என்று போகிறவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி சென்றால் அது அறியாமை, அறிவல்ல. பலாயும், அப்படி செய்கிற போது உங்களின் அறியாமை உங்களின் அறிவோடு நின்று பிடிக்க மாட்டார். இரவும் பகலும் ஒன்றாக இருக்க மாட்டார், இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க மாட்டார். அதுபோல அறிவும் அறியாமையும் ஒன்றாக இருக்க மாட்டார். நீங்கள் வம்புத்தனமாக நடப்பவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது அறியாமை உங்களுடைய அறிவோடு நின்று பிரிக்க மாட்டாது என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை, இந்த செய்தியை உங்களுக்கு காணிக்கையாக கொடுத்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பம் உங்களை சந்தித்தது, உங்களோட நான்கு விடயங்களை பரிமாறிக்கொண்டதெல்லாம் எனக்கு மிகவும் ஆனந்தம். இந்த அழைப்பை தந்த உங்கள் நிர்வாகம், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொந்தரவு கொடுத்த உங்களின் பணிப்பாளர் அஷேக் அஸ்மி அவர்களுக்கு விசேட நன்றிகள். என்னத்தை இருந்தாலும் அந்த நட்புறவுன்னு சொல்லுவாங்களே, மதரசாவில் ஓதுற காலத்தில், பாடசாலையில் படிக்கிற காலத்தில் ஒரு நட்புறவு, அப்படி ஒரு உறவு, அந்த உறவு வேறொரு உறவு வரமாட்டாச்சு, ஈடாக அப்படியான ஒரு உறவு முத்தலி மதுரத்தும் கூடிய மதரசாவின் ஆசிரியர் அவருக்கும் எனக்கும் இருக்கிறது. அஸ்மி மொழியோட பேச விஷயம் எத்தனையோ இருக்கிறது, பேச முடியாது. அவரை போட்டு கொஞ்சம் நோண்டிக் கொண்டேன். எனவே அவருக்கும் விசேட நன்றி. ஒத்துழைப்பாக இருந்தார், பாத்ரூமுக்கு போகணும், வந்தால் போய் ரெண்டு மாதிரி கேட்க அஸ்மி மொழியோட அப்படி பேசுகிறார். ஆகையினால உங்களுடைய முத்தலி மதுரத்தோடு பேசினேன், அதனால அவரை தரக்குறைவாக்கிட்டேன்னு சொன்னேன். பாத்ரூமுக்கு போகிறது தெரியாது இருக்குது. அவருக்கும் எனக்கும் இடையில ஓதுற காலத்தில் நான் மேல் வகுப்போ, ஒரு கீழ் வகுப்போ, அந்த உறவு இருந்தது. இப்போ நீங்களும் வெளியேறி போறீங்க தானே. இதற்கு பிறகு இந்த மதரசா நட்பு இருக்காது. எந்த நட்பும் இந்த கூட்டாளியும் இருக்காது. இதற்கு பிறகு ஒரு நட்பு வரும், பல்கலைக்கழகத்தில் உள்ள நட்பு, அதுக்கு பிறகு தொழிலகத்தில் உள்ள நட்பு, அதுக்கு பிறகு வேறு வகையில் பணி புரிகிற இடத்துல உள்ள நட்பு, பல வகையான நட்பு, தொழில் நட்பு இருக்கும். வீட்டுக்கு வீடு அயல் அயல் இருந்ததுனால அயல் நட்பு இருக்கும். இப்படி பல வகையான நட்புகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் பாலிய பருவத்து நட்பு இருக்கிறது, பள்ளி நட்பு, பள்ளி நட்பு போல எதுவும் அமையாது. 50 ஆண்டுகள் கழித்த பிறகும் அந்த 10, 15, 20 வயசுல கொண்ட நட்பு இருக்குது. அந்த ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா மச்சான் இப்படி ஜாண்டுதான் என்ன செய்வாங்க, அது என்ன, அது அது என்ன, அது 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 இதெல்லாம் இப்ப இது முடிஞ்சு போகுது. ஒரு நாள் வரும், 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை ஒருவர் ஒருவர் சந்திக்கும் போது மச்சான் எப்படி தான் கேட்பீங்க. அந்த உறவு மீண்டும் வராது. அந்த நேரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, பதவி, பட்டம் எல்லாம் வெவ்வேறா இருக்கும். அதையெல்லாம் மறந்து மீண்டும் 10, 12, 13, 15 வயதுக்கு வந்து விடுவீர்கள். அந்த டீனேஜ், அந்த காலத்துக்கு வந்து விடுவீர்கள். இந்த நட்பு முத்தலிம் அவருடைய இருந்தது. அவரோடு நான் தொடர்பு கொண்டு அவருக்கும் தொந்தரவு கொடுத்தேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். நிர்வாக தலைவருக்காக தலைவர் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். இவ்வளவு நேரமாக இந்த விஷயங்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஜஸாக்கும் அல்லாஹு கைரான். எவரையாவது என்னுடைய நன்றிக்கு உட்படுத்த மறந்திருந்தால் தவறிவிட்டிருந்தால் பொறுத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இனிவரும் வேறொரு சந்தர்ப்பத்திலே மிகவும் அழகான முறையிலே சந்திப்போம், இதை விட அழகாக சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விரைவருகிறேன். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜீதியாவை எப்பொழுதும் மஜிது நிறைந்ததாக ஆக்கி வைப்பானாக. இந்த மஜீதியாவின் தகரக்கால் இறுதி நாள் வரைக்கும் சுழன்று கொண்டே இருக்க செய்வானாக. இந்த மஜீதியா இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு வெளியேயும் தீன் மனம் சமலக்கூடிய ஒரு பெரும் அறிவு நிறுவனமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜீதியாவில் பயிலுகிற பயின்று வெளியேறிய கற்றுக் கொடுக்கிற ஊழியம் செய்கிற இந்த மஜீதியாவுக்கு உதவி ஒத்தாசியாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக இதனை ஆரம்பித்து கொண்டு நடத்தி செல்லுகிற அதன் ஸ்தாபக தலைவர் ஏனைய நிர்வாகிகள் அதிபர் பணிப்பாளர் உள்ளிட்ட சகலருக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் வரக்க செய்வார்கள். இந்த மதரசாவின் சுற்றுச்சூழலில் உள்பகுதியில் கட்டிடத்தில் அதன் ஒவ்வொரு அங்க அசைவிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தனிப்பெரும் தௌபீக்கை ரஹ்மத்தை எப்பொழுதும் நிறையவே கொடுத்துக் கொண்டிருப்பானாக. இந்த மதரசாவின் வளங்களிலே அல்லாஹ் தஆலா நிறைய வரக்கத்தினை ஏற்படுத்துவானாக. கொஞ்சம் கிடைத்தாலும் நிறைய கட்டி வாழுகிற ஒரு பெரும் நிறுவனமாக ஆக்கி வைப்பானாக. இந்த மதரசாவில் பறக்கின்ற பறவைகள் அதன் எல்லைக்குள் இருக்கக்கூடிய அனைத்திலும் அல்லாஹ் தஆலா வரக்கச் செய்வானாக. இந்த மதரசாவுக்கு நிறைய நிறைய வரங்களை அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு சேர்த்து சாத்தி வைப்பானாக. இந்த மதரசாவிலிருந்து இன்று வெளியேறுகிற இதற்கு முன்னர் வெளியேறிய சகல ஆர்வத்தின் காப்புகளை கொண்டும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் அதே போல இந்த பூமிக்கும் மனிதர்களுக்கும் நாடுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நல்ல பயன்களை கொடுத்துக் கொண்டிருப்பானாக. பெற்ற அறிவை கொண்டு எவருக்கும் அதன் மூலம் பாதகம் ஏற்படுகின்ற வண்ணம் அல்லாஹ் தஆலா கைரை மட்டுமே நம்முடைய அறிவை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு தெரிந்து வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.